إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إسلامية تيرمانم இது ஒரு பரந்த விரிந்த மிக நீட்டமாகவும் அகலமாகவும் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. குறுகிய நேரத்திலே முக்கியமான சில பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த உரையிலே பார்க்க இருக்கின்றோம். திருமணம் என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு இனத்தாரும் இந்த திருமணம் என்ற செயலிலே ஈடுபடுகின்றார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளிலும் பறவைகளிலும் எல்லா உயிரினங்களிலும் ஏதோ ஒரு வகையிலே இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிருகங்களிலே இருந்தும் விலங்குகளிலே இருந்தும் பகுத்தறிவை பெற்ற மனிதர்களாகிய நாங்கள் சில விதிமுறைகளை கொண்டு நாங்கள் இந்த திருமணத்தை மேற்கொள்கின்றோம். ஒவ்வொரு சாராரும் தங்களுக்கென்று சில கொள்கைகளை வைத்துக் கொண்டு சில சடங்குகளை உருவாக்கிக் கொண்டு சில சம்பிரதாயங்களை மேற்கொண்டு இந்த திருமணம் என்ற செயலிலே ஈடுபடுகின்றார்கள். நவீன காலத்திலே மிருகங்களை விடவும் கேவலமான முறையிலும் இந்த திருமணம் என்ற செயலை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே முதலிலே திருமணம் என்றால் என்ன? திருமணத்திற்கு எதிர்ச்சொல் விபச்சாரம். இந்த விபச்சாரம் நடைபெறக்கூடாது, அது முறையாக மனிதனுடைய உணர்வுகள் காமங்கள் நெறிப்படுத்தப்பட்டு ஒழுங்கு முறையிலே அது மேற்கொள்ளப்பட வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஒவ்வொரு மனிதனும் உணர்வோடு படைக்கப்படுகின்றான். அந்த மனிதன் சிறு பிள்ளையாக இருந்து வளர்கின்ற பொழுதே நாங்கள் அந்த பிள்ளைகளிலே பார்க்கின்றோம். இந்த உணர்வுகள் வெக்க சுபாவங்கள் அந்த பிள்ளையிலே தென்படுகின்றது. மறைவிடங்களை ஒழித்து மறைத்து ரகசியமாக அந்த பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கின்றது. இது இயற்கையாகவே இந்த உணர்வை அல்லாஹ் வளர்க்கின்றான். மனிதனிலே மட்டும் இந்த இயற்கையாக உள்ள இந்த காம உணர்வு இல்லை என்றால் இன்று நாங்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தருடைய பெயரை கூறக்கூடிய மனிதர்களாக இருக்க முடியாது. மனித இனமே பெருகாது. எனவே மனித இனம் பெருக வேண்டும், பழகி பெருக வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா மனிதர்களிலே இந்த உணர்வை வைத்து படைத்திருக்கின்றான். இந்த உணர்வுகளை பற்றி பேசுகின்ற பொழுது சிலர் கூச்சப்படலாம், வெட்கப்படலாம். ஆனால் அப்படியாக வெட்கங்கள் முஸ்லிம்களிலே இருக்கத்தான் வேண்டும். ஆனால் வெட்கப்படக்கூடிய முறையிலே இந்த இடத்திலே உரைகள் நிகழ்த்தப்பட மாட்டாது. இருந்தாலும் சில உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதற்கு ஆரம்பமாக இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட ஹதீஸுடைய துவக்கம் பற்றிய ஒரு சம்பவத்தோடு ஆரம்பம் செய்கின்றேன். சஹி புகாரி 5065வது ஹதீஸ். عن علقمة قال كنت مع عبد الله فلقيه عثمان بمنى نان عبد الله ஓடி இருந்தேன். علقمة சொல்கின்றார், நான் عبد الله ஓடி இருந்தேன், மினாவிலே வைத்து உஸ்மான் என்னை சந்தித்தார். فقال يا ابا عبد الرحمن, عبد الله வை நோக்கி கேட்கின்றார், عبد الرحمن வாப்பாவே, அப்துல் ரஹ்மான் வாப்பா யாரு? அப்துல்லா. அப்துல் ரஹ்மான் வாப்பாவே, இன்னலி இலைக்க ஹாஜா, நான் உங்களோடு சற்று கதைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஃபஹலவா இருவரும் தணிக்கின்றார்கள். ஃபகால உஸ்மான், உஸ்மான் கேட்டார், ஹல்லக யா அபா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் வாப்பாவே, உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கிறதா? நாம் உங்களுக்கு ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்து வைக்க போகின்றோம், நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? ஒரு அப்துல் ரஹ்மான் என்ற பிள்ளையை பெற்ற வாப்பாவிடம் கேட்கின்றார், அப்துல்லாவே, அப்துல் ரஹ்மான வாப்பாவே, ஒரு கன்னி பெண்ணை நீங்கள் திருமணம் செய்கின்றீர்களா? துதக்கிருக்கமாக்குந்த தாகத், நீங்கள் இவ்வளவு காலம் கழித்த விடயங்கள் எல்லாவற்றையும், பழைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவள் உங்களுக்கு நினைவூட்டுவாளே, விருப்பமா? பலம்மாரா அப்துல்லா அன் லைசலஹு ஹாஜா, அப்துல்லா அவர்களுக்கு இதிலே ஒரு விருப்பம் இல்லாத பொழுது, இன்னொரு திருமணத்திற்கு அவர்களுக்கு தேவை இல்லாததை கண்ட பொழுது, அஷார இளைய என்னை நோக்கி சைக்கினை செய்தார்கள். அல்கமா சொல்கின்றார், பகாலையா அல்கமா, இப்பொழுது அல்கமாவை கூப்பிடுகின்றார்கள். பந்தாய்த்து இலகி, நான் வந்தேன். வஹுவ யகூல், அப்துல்லா கூறுகின்றார்கள், அமாலின் குல்ததாலிக், அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உஸ்மான் நீங்கள் இப்படி சொல்லுகின்றீர்கள், லகத கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்று இப்பொழுது இந்த செய்தியை அல்கமாவுக்கு சொல்லுகின்றார்கள். என்ன அந்த செய்தி? யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாலிபர்களே, இளைஞர்களே, மனிஷதா மின்குமுல் பா, உங்களிலே யார் திருமணத்திற்குரிய அந்த தகுதியை பெறுகின்றாரோ, திருமணத்திற்குரிய தகுதி என்றால் என்ன? அந்த திருமணம் என்ற அந்த பந்தத்தை மேற்கொள்வதற்குரிய உடல் ரீதியான அந்த வலிமை சக்தி, பொருள் ரீதியான சக்தி, யார் அந்த திருமண உணர்வுகளை உங்களிலே பெறுகின்றாரோ, திருமண உணர்வுகளை, அந்த திருமண நோக்கத்தை உங்களிலே யார் அடைகின்றாரோ, அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். வவன்லம் யஸ்தபே, அப்படி அவருக்கு திருமணம் செய்ய முடியாது என்று இருந்தால், அவருக்கு அந்த திருமண உணர்வுகளை பெற்றும் அவரால் திருமண பந்தத்தை மேற்கொள்ள முடியாது என்று இருந்தால், அவர் நோன்பு நோட்கட்டும், அவர் நோன்பு வைக்கட்டும், அது அவர்களுடைய உணர்வுகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வாலிபர்களே, இளைஞர்களே, உங்களிலே யாராவது திருமணத்திற்குரிய அந்த நிலையை அடைந்து விட்டால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்களால் திருமணம் செய்து கொள்வதற்குரிய தகுதி இல்லை என்றால் நோன்பு வையுங்கள். ஏனென்றால் இது உங்களுடைய உணர்வுகளை அடக்கும், தடுக்கும். இன்னொரு ரிவாயத்திலே, ஃபஇன்னஹு அகதுல் பஸர், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளும். திருமணத்திற்குரிய வயது, திருமணத்திற்குரிய உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறது, ஆனால் திருமணம் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் நோன்பு வையுங்கள். ஏன் தெரியுமா? அகல்தூலில் பசர், அது உங்களுடைய பார்வைகளை தாழ்த்த செய்யும். வஹ்சனுல் ஃபர்ஜ், அது உங்களுடைய மறைவிடங்களை பாதுகாக்கும். உங்களுடைய மறைவிடங்களை உங்களுக்கு பாதுகாத்து தரும் அந்த நோன்பு. இதுதான் இந்த செய்தி. இந்த செய்தியிலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. முதலாவது, திருமணம், இந்த திருமண வயது ஆண்களுக்கு எப்பொழுது, பெண்களுக்கு எப்பொழுது? இன்று இந்த நவீன உலகம் இந்த திருமண வயதை, எல்லையை நிர்ணயித்து வைத்திருக்கிறது. ஒரு கட்டுப்பாடான வயதை நிர்பந்தித்து வைத்திருக்கிறது, வலுக்கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறது. இதுதான் திருமண வயது என்று. திருமணத்திற்கு என்ன வயது? திருமணத்திற்கு என்ன வயது? பால் உணர்வுகள் வளர்ச்சி அடைந்து விட்டால் அதுதான் திருமண வயது. சில விடயங்களை ஓபனாக கதைப்பது கஷ்டம். விளங்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் இன்று 10 வயதை அடைந்தால் அனைவரும் இந்த விடயத்திலே ராஜாக்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நவீனம் அந்த அளவுக்கு சமூகத்திலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கலாச்சாரத்தையே அனாச்சாரமாக மாற்றி வைத்திருக்கிறது இன்றைய சமூகம். எனவே ஆணாக இருந்தால் அவனுக்கு மீசை வருகின்றது, தாடி வருகின்றது. இப்பொழுது அவனுக்கு திருமண வயது வந்துவிட்டது. ஆனால் வயதில்லையை அரசாங்கம் நிர்ணயித்து வைத்திருக்கின்றது. அதுவல்ல, பெண்ணாக இருந்தால் பூ பெய்து விட்டால் அந்த பெண் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் அதுதான் திருமண வயது. எனவே இந்த திருமண வயதை வந்துவிட்டால் நீங்கள் தீய வழிக்கு செல்லாதிருக்க, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள, இன்று இந்த சமூகத்திலே எவரால் தான் இந்த பார்வையை தாழ்த்திக் கொள்ள முடியும்? அனைவருடைய பொக்கட்டுகளிலும் போன்கள், 10 வயதிலே இருந்தே போன்கள். போன்களிலே என்னெல்லாம் இருக்கிறது, என்னெல்லாம் இருக்கக்கூடாதோ, என்னெல்லாம் மறைக்கப்பட வேண்டுமோ, என்னெல்லாம் ரகசியமாக பேணப்பட வேண்டுமோ, அனைத்தும் அங்கு பொக்கட்டிலே இருக்கிறது. எங்கே இந்த இஸ்லாம்? இந்த சமூகமே இந்த விடயத்திலே இஸ்லாத்தை புறந்தள்ளித்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அது உங்களுடைய பார்வையை தாழ்த்த செய்யும், அதே போன்று உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாக்கும். மறைவிடத்தை பாதுகாக்காமல் நாங்கள் தவறிலே ஈடுபட்டால் அதற்குரிய தண்டனைகள் உங்களுக்கு தெரியும். திருமணம் செய்யாதவர்கள் அந்த மறைவிடத்தை பாதுகாக்காமல் இருந்தால் அவர்களுக்கு 100 கசையடிகள். கசையடி என்றால் உங்களுக்கு தெரியுமா? சவுக்கினால் அடிக்கப்படும், மாட்டு தோலினால் அடிக்கப்படும். அந்த தோலினால் அடிக்கின்ற அடிக்கு உங்களுடைய சதைகள் கிழிந்து வரும், சதைகள் பீந்து வரும். இதுதான் தண்டனை. இது இருக்கிறதா என்று உலகத்திலே? இல்லை, அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று தேவையும் இல்லை என்று ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். திருமணம் செய்தவர்களாக இருந்தால் கதற கதற கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும், துடிக்க துடிக்க கொல்ல வேண்டும், மறைவிடத்தை பாதுகாக்காமல் இருந்தால். எனவே இதுதான் முதலாவது செய்தி. என்ன செய்தி? நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். எனவே இந்த திருமணத்தை வாலிபர்கள் செய்யாமல் இருப்பதற்காக இன்று பல ரீதியான கட்டுப்பாடுகள், ஒன்று அரசாங்கம் கட்டுப்பாடை விதிக்கிறது, இன்னொன்று இந்த சமூகம் வாலிபர்கள் இந்த திருமண வயதை கடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கல்வி கற்க வேண்டும், அவர்கள் கல்வியிலே மேற்படிப்பு படிக்க வேண்டும். கல்வி என்றால் என்ன? கல்வி என்றால் ஒரு உழைப்பு, தொழில். மார்க்கம் மட்டும்தான் கல்வி, மார்க்க கல்வி தான் கல்வி. மற்றதெல்லாம் என்ன? ஒருவன் இன்ஜினியராக வருகின்றான், டாக்டராக வருகின்றான், அல்லது ஒரு அட்வொகேட்டாக வருகின்றான், அல்லது ஒரு மேசனாக வருகின்றான், கார்பெண்டராக வருகின்றான். இது ஒரு தொழில் கல்வி. எதுவாக இருந்தாலும் அதிலே அந்தஸ்துகள் இருக்கிறது, தரம் பார்ப்பார்கள். கல்வியில் நல்லா படித்தவர் வானியல் சாஸ்திரத்தை எதற்கு படிக்கிறான், புவியியல் சாஸ்திரத்தை எதற்கு படிக்கிறான், இன்ஜினியருக்கு எதற்கு படிக்கின்றான், அவனுடைய குடும்பத்தை வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்காக. இந்த இவற்றை காரணம் காட்டி அங்கு வாலிபர்களுடைய வயது, திருமண வயது கடத்தப்படுகின்றது. அவர்கள் தவறிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும், நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக நாங்கள் இந்த கூட்டத்திலே இணைந்திருக்கின்றோம். நேர்வழி எது என்று ஒரு தலைப்பு பேசப்பட்டது. இந்த உரையை கேட்பவர்கள் அந்த நேர்வழி எது என்ற உரையையும் கேளுங்கள். நான் பொதுவாக பேசுகின்றேன். எனவே முதலாவதாக வயது வந்துவிட்டால் திருமணம் செய்ய வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அல் குர்ஆனிலே வைன் ஹிஃப்தும் அல்லா துகசிது ஃபில் யதாமா فَانْكِهُ مَا طَابَ لَكُمْ مِنَ النِّسَاءِ. விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு பெண்களிலே விருப்பமானவர்களை நீங்கள் தேர்வு செய்து முடித்துக் கொள்ளுங்கள். எப்படி? மசுனா, இவ்விரண்டாக, வசுலாச, மும்மூன்றாக, வர்ருபாஅ, நான்கு நான்காக. ஃபைன் ஹஸ்தும் அல்லாஹ் தஅதிலு, நீங்கள் அவர்களுக்கு இடையிலே நீதம் செலுத்துவதை அஞ்சினால், ஃபவாஹிதத்துன், நீங்கள் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அவ்மா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுக்கு அந்த ஒன்றோடு கூட இருக்க முடியாது. அந்த ஒன்றுக்கு கூட நீங்கள் நீதம் செலுத்தவில்லை என்றால், மா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகள் இருக்கின்றார்களே, அவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தாலிக்கு அது நான் அல்லா தகவலு, நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, அநீதி செய்யாமல் இருப்பதற்கு இதுதான் மிகச் சிறந்ததாகவும் மிக நெருக்கமானதாகவும் என்று அல்லாஹ் உபதேசிக்கின்றார். அல்லாஹு தஆலா இந்த உபதேசத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த முழு மனிதர்களும் இந்த உலகமே சிந்திக்க கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றான். அது என்ன? திருமணம் செய்யுங்கள் என்று கூறிவிட்டல்ல போகவில்லை, இவ்விரண்டாக திருமணம் செய்யுங்கள். ஏன் இரண்டு இரண்டு திருமணங்களை செய்யுங்கள் என்று ஆரம்பத்திலே சொல்லுகின்றான். மும்மூன்றாக திருமணம் செய்யுங்கள். மும்மூன்றாக என்றால் ஒரு ஆண் மூன்று பெண்களை திருமணம் செய்யட்டும், நான்கு நான்காக ஒரு ஆண் நான்கு பெண்களை திருமணம் செய்யட்டும். உங்களுக்கு நீதம் செலுத்த முடியாது என்றால் ஒரு பெண்ணோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே நீதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு ஆண் ஒரு பெண் என்ற நிபந்தனை அல்லாஹ் தஆலா விதித்திருக்கின்றான். ஆனால் இந்த சமூகம் என்ன விதி வைத்திருக்கின்றது? என்ன? ஒரு ஆண் ஒரு பெண், இதுதான் திருமண பந்தம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான். இந்த உலக அனைத்து சமூகமும் இந்த விதியை வைத்திருக்கிறது அல்லாஹ்வுடைய குர்ஆனை தவிர, இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை தவிர. எவர்கள் எல்லாம் நாங்கள் குர்ஆனை பின்பற்றுகின்றோம், நாங்களும் முஸ்லிம்கள் தான், நாங்கள் நேர்வழியில இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களிலும் இந்த விதி கிடையாது. அவர்களும் இந்த அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹு தஆலா அனைத்து இனங்களிலும், மனிதர்களில் மட்டுமல்ல மீன்கள், பறவைகள், கால்நடைகள், விலங்குகள் எல்லாவற்றிலும் பெண்ணினத்தை அதிகமாக படைக்கின்றான். அதிகமான பெண்ணினத்தை படைக்கின்றான். ஆணினம் குறைவு, பெண்ணினம் அதிகம். அதே போன்றுதான் மனிதர்களிலும். எதற்காக? அப்பொழுதுதான் இந்த இனங்கள் பெருகும் அல்லது அழிந்துவிடும். உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு நான்கு பெண்களை திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி வைத்திருக்கின்றான். இந்த உலக சனத்தொகைகளை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அவ்வாறு இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையிலே அந்த அளவுக்கு இல்லை. இலங்கையிலே இருக்கக்கூடிய வீதாசாரம் 1.2 அல்லது 3 என்ற வீதம், 1 அல்லது 3 வீதத்திலே தான் பெண்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இவ்வளவுதான் வேறுபாடு. கிட்டத்தட்ட 2,50,000 சொச்சம், 2,50,000 சொச்சம் தான் பெண்கள் இலங்கையிலே அதிகமாக இருக்கின்றார்கள். வேறு நாடுகளை இதை விட சற்று கூடுதலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பெண்களை அல்லாஹ்வுத்தால கூடுதலாக படைத்திருக்கின்றான். எனவே தான் நீங்கள் 2-2 முடிங்க, 3-3 முடிங்க, 4-4 முடிங்க, அல்லாஹ்வுத்தால இந்த விதியை ஆரம்பிக்கின்றான் குர்ஆனிலே, திருமண விதியை. இந்த மனித இனம் எப்படி இதனை மறுக்கும்? ஏன் இந்த மனித இனம் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை? மனித இனம் ஏற்றுக்கொள்வதில்லை, நிறைய காரணங்கள் இருக்கிறது. இந்த விதியை ஏற்றுக்கொண்டால் சமூகம் ஒரு ஒழுங்காக ஒரு அழகான சமூகமாக இருக்கும். இந்த விதியை ஏற்றுக்கொண்டால் அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், விபச்சாரங்கள் எல்லாம் குறைந்துவிடும். எனவே தான் சமூகம் ஏற்காமல் இருக்கிறது. இது ஒரு பெரிய தலைப்பு. விடயத்திற்கு வருவோம். நான் கொண்டு வந்த உதாரணம் என்ன தெரியுமா? பெண் இனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எதற்கு? இந்த இனங்கள் விருத்தி அடைவதற்கு. விலங்குகளாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும் அதிகமாக வேண்டும், அழிந்துவிடக் கூடாது என்று அவர்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் கூடுதலாக படைத்திருக்கின்றான். நீங்கள் வீட்டிலே கோழிகளை வளர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்க்கலாம், ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்க்கலாம். நான் கேட்கின்றேன், இந்த விதி தலைகீழாக இருந்தால் என்ன நடக்கும்? பெண்கள் குறைவாகவும் ஆண்கள் கூடுதலாகவும் இருந்தால் என்ன நடக்கும்? நினைத்து பாருங்கள். ஒரு ஆண் நான்கு பெண்களை திருமணம் செய்யலாம், அல்லாஹ் தஆலாவுடைய விதி. அந்த அளவுக்கு உலகில இருக்கின்றார்கள். ஆண்கள் கூட பெண்கள் குறைவு. நான்கு ஆண்கள் இருக்கின்றார்கள், ஒரு பெண் தான் இருக்கின்றாள் என்றால் என்ன நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா எப்படி நீதியானவன், எப்படி நேர்மையானவன், எப்படி இந்த உலகத்தை வழிநடத்துகின்றான் என்று சிந்தித்து பாருங்கள். விலங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான்கு ஆண்கள் ஒரு பெண் என்ற வீதாசாரம் உலகத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? அப்படி இல்லாமல் இருந்தே எவ்வளவு அனாச்சாரங்கள். ஓரினம் என்று அதற்கு அனுமதி வேறு, எத்தனை நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே அதற்கு லைசன் வேறு, அதனை ஹலாலாக்கி வைத்திருக்கின்றார்கள். இப்படி எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், நீங்கள் நீதி செலுத்த முடியாது என்று பயந்தால், நீதி என்றால் என்ன அது வேறொரு தலைப்பிலே பேசுவோம், இன்ஷாலா பலதார மனம் என்றால் என்ன என்பதை நாங்கள் ஒரு சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையை நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய இந்த நாட்டிலே பலதார மனத்திற்கு என்று நீதி சட்டம் வேறாக இருக்கிறது, நீதிபதிகள் வேறாக இருக்கின்றார்கள், அதற்குரிய நீதிமன்றங்கள் வேறாக இருக்கிறது. பலதார மனத்திற்கு என்று நீதிமன்றம் தனியாக இருக்கிறது. இருந்தும் இந்த சமூகம் அதனை ஒரு இழி செயலாக பார்க்கிறது. ஒரு அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கிய இந்த சுன்னாவை ஒரு ஹராமாக பார்க்கிறது. ஆனால் அதே சமயம் தன்னுடைய கணவன் இன்னொருத்தையும் முடித்துவிடக் கூடாது, அது ஒரு மகா கெட்ட பாரதூரமான செயல். ஆனால் சிறு வீடு பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் மனைவி பரவாயில்லை, என்னென்னாலும் பிரச்சனை இல்ல, ஹலாலா ஒரு மனைவி நீங்க தேடிட்டு வந்துடாதீங்க, அது மாபெரும் பிரச்சனை. வீட்டிலே நெருப்பு கிளங்கும், வீட்டிலே குண்டு வெடிக்கும். இந்த அளவுக்கு அந்த வீட்டிலே ஒருத்தன் செய்தால் கூட அவளை அந்த வீட்டு குடும்பத்தை சுற்றார்கள் உற்றார்கள் உறவினர்கள் விடமாட்டார்கள். கோலுக்கு மேல் கோல் மூட்டி அந்த குடும்பத்தை சின்னாபின்னமாக்குவதற்கு இந்த சமூகம் துடியாய் துடிக்கிறது. வாலிபர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, யுவதிகளே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்து நாங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்று வந்த நாங்கள் இந்த எல்லாம் ஜாகிரியத்து, இந்த ஜாகிரியத்தை தூக்கி மிதிக்க வேண்டும், இஸ்லாத்தை மட்டும்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று வந்த நாங்கள் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். எங்களிலே அது கிடையாது. எங்களை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா, அந்த ஜமாத்துக்கா போறீங்க, போங்க கல்யாணம் முடிக்க, போனே கல்யாணம் ரெண்டு மூணு எல்லாம் இது சுண்ணா. இப்படித்தான் இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு. இதுதான் இயற்கை மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம். இது உண்மையாக இருந்தால் இரண்டு திருமணங்கள் சாதாரணமாக நடக்க வேண்டும். தவறுகள் நடக்கலாம், ஒரு சில சகோதரர்களிலே பிழைகள் நடக்கலாம், சகோதரிகளிலே பிழைகள் நடக்கலாம், குடும்பங்களிலே பிளவுகள் வரலாம். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழ்பவர்கள் இறுதி வரை அப்படியே வாழ்கின்றார்களா, ஏன் இடையிலே பிரிவதில்லையா? திருமணம் முடித்து மறுநாள் பிரிந்த சம்பவங்கள் எத்தனை இந்த சமூகத்திலே, சீதன கொடுமையால் சீரழிந்தவர்கள் எத்தனை பேர், ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற விதியிலே உள்ளவர்கள். அப்படி சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலும் இயற்கை மார்க்கம் இஸ்லாம் சரியான தீர்வை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக யாரை திருமணம் செய்வது? இஸ்லாம் பெரும்பாலும் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள், ஆண்கள் தான் பெண்களை வழிநடத்துபவர்கள். குள்ளுக்கும் குள்ளுக்கும் மசூலுகி, உங்கள ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர், மேய்ப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். உங்களுடைய தலைவர் மேய்ப்பாளர், அவருக்கு கீழால் இருக்கக்கூடிய மாமூர்களை பற்றி விசாரிக்கப்படுவார் இஸ்லாமிய தலைவர். குடும்பத்திலே கணவன் மேய்ப்பாளன், அவன் அவனுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி கேட்கப்படுவான். எனவே மேய்ப்பாளன் யார்? கணவன். நிர்வகிப்பவன் யார்? கணவன். மனைவி அல்ல, மனைவி யார்? கணவனை பாது, கணவனுடைய பொருட்களையும் கணவனுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து கணவனுக்கு சேவை செய்பவள் தான் மனைவி. அதற்காக இஸ்லாம் அடக்குமுறை செய்கின்றது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், அது ஒரு தனி தலைப்பில பேசுவோம். எனவே திருமணத்தை தீர்மானிப்பவன் ஆண். எனவே தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்றது, அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்காவுல் மர்அது, ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகின்றாள், லி மாலிஹா, ஒரு பெண் அவளுடைய பணத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறாள், செல்வத்திற்காக. ஒரு பணக்காரியை பார்த்து நான் முடிக்கணும், எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, ஊடு இருக்கணும், அவளுக்கு ஒரு வருமானம் இருக்கணும், ஜாதி. எனவே இப்படி அவளுடைய சொத்துக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறார். இது உலகத்திலே நடப்பதே சல்லாளிசன் சொல்லுகின்றார்கள், இப்படியும் திருமணம் செய்யப்படுகிறது. இப்படி திருமணம் செய்யப்பட்டால் அந்த குடும்பம் எப்படி ஆகும்? அங்கு அந்த ரிஜால் கவ்வாமூனை இருக்காது, நிசா தான் கவ்வாமூனையாக இருக்கும். நீ பணத்துக்காக செல்வத்துக்காக நீ திருமணம் முடிச்சின்றா நீ தான் ஆட்சி செய்யப்படுவாய், உனக்கு பொம்பளை தான் மாப்பிள்ளையா இருக்கும். விளங்கப்படுத்துறேன், வலி ஹசபிஹா, அவளுடைய கோத்திரத்துக்காக. நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், பேர் போன குடும்பம். இலங்கையில் இல்ல, பெரும்பாலும் மறைக்கார் என்று இருந்தார்கள், ஆனால் குறைசிகள் அப்படி இப்படி என்று அரபிகள் இன்னும் இருக்கிறது. அவளுடைய கோத்திரத்திற்காக, இனத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறார். வலி தீனிஹா, மார்க்கத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறார். நல்ல மார்க்கம் உள்ள பெண், ஃபல்ஃபர் பிதா சித்தீன், நீ மார்க்கம் உள்ள பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெறு என்று சொன்னார்கள். எனவே எங்கள்ல எத்தனை பேரு இந்த மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்வு செய்திருக்கின்றோம்? பெரும்பாலும் மிகவும் அரிது. மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்வு செய்வது மிகவும் அரிது. ஆனால் மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்வு செய்யவில்லையே என்று கவலைப்படக்கூடிய குடும்பங்கள் அதிகம். மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை நான் எடுத்திருக்கலாமே என்று திருமணத்தின் பின் கவலைப்படக்கூடியவர்கள் அதிகம். வாலிபவர்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம் சிறப்பாக மேலோங்க வேண்டுமாக இருந்தால் மார்க்கம் இருக்கக்கூடிய குடும்பத்தை பாருங்கள். ஏன் தெரியுமா? மார்க்கம் அழிந்து போவதில்லை. நீங்கள் அழைக்காக முடிப்பீர்கள், ஒரு ஆக்சிடென்ட்ல மூஞ்சி முட்டுப்பட்ட பஸ் மாதிரி போயிடும். எப்படி ஒரு சுடு தண்ணி கவுந்துட்டா மூஞ்சி அங்கிட்டு பார்க்க இயலாது. இதுதான் அழகு, அழிந்து போகக்கூடியது. ஆரம்பத்திலே அழகா இருப்பால் ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளையோடு அங்கு உடல் எடை கூடி அங்கு விஹாரமாகிவிடும் தோற்றம். அழகு அழிந்து போகக்கூடியது. அதே போன்று பரம்பரை. ஆனால் இந்த தீன் இருக்கிறதே, இதுதான் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சிறப்பான குடும்பமாக இந்த உலகத்திலே மான மரியாதையோடு வாழ வைக்கக்கூடிய குடும்பமாக ஆக்கி வைக்கக்கூடியது தீன். தீன் இல்லாத ஒரு குடும்பமாக இருந்தால் சீரழியும். உங்களுடைய குசினி பிரச்சினை தெருவுக்கு வரும். வீட்டிலே உள்ள ரகசியம் வெளிப்படையாக தெருவுக்கு வரும். நான்கு பேரும் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்பமாகிவிடும். எப்போ நீங்க மார்க்கத்தை விட்டுட்டு வேற தேடி போனா தீன் உள்ள பெண்ணை நாம் தேர்வு செய்ய வேண்டும். தீனை நாங்க போற பார்த்துக் கொள்ளேனும், திருமணம் செஞ்ச போற தீன கொடுத்து கொள்ளேனும். நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? திருமணம் செய்ய கொள்ள யோசிப்பாங்க, அழக பார்த்து அந்தஸ்தை பார்த்து திருமணம் செய்வாங்க, புறம் கவலைப்படுவாங்க. திருமணம் செய்யற நேரம் சொல்லுவாங்க, தீன் நாங்க புறம் பார்த்துக் கொள்வோம். ஹதீஸ்ல பயான்களை கொடுத்தா அவங்களுக்கு தீன் வந்துடும், கிடைச்சிடும். ஆனால் என்ன சொன்னார்கள்? ஹியாலுக்கும் ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியத்தி, ஹியாருக்கும் ஃபில் இஸ்லாம். உங்களோட யாரு ஜாஹிலியத்துல நல்லா இருக்கிறீங்களோ அவங்க தான் இஸ்லாத்துலயும் நல்லா இருக்கீங்க. இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்லி நல்ல குணங்கள் வந்துடாது, புறக்கும் குணம் இறக்கையில என்று சொல்வார்கள். எனவே அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை தந்திருக்கின்றான் எங்களுக்கு. ஒவ்வொருத்தரையும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க செய்ய வேண்டும். தீனுள்ள பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும். இப்பொழுது தீனுள்ள பெண் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அடிப்படை இஸ்லாம் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் அல்லாத திருமணம் அது திருமணம் அல்ல. திருமணத்திற்குரிய நிபந்தனை என்ன? வலி இருக்க வேண்டும். வலி என்றால் பெண்ணை பெற்றவர், தகப்பன், பெண்ணுடைய சகோதரன் போன்றவர்கள் வழிதாரர்கள். ஒருவரும் இல்லை என்றால் அந்த பிராந்தியத்தினுடைய அமீர் தலைவர். இப்படி ஒருவர் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் திருமணம். இப்படி ஒருவர் இல்லாமல் அது நடைபெற்றால் அது திருமணம் அல்ல, விபச்சாரம். இரண்டாவது நிபந்தனை, ரெண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும். வழி இருக்க வேண்டும், ரெண்டு சாட்சிகள், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், திருமணம் ஆகுமானது. மூன்றாவது நிபந்தனை என்ன? அந்த முடிக்கக்கூடிய பெண் முஸ்லீமாக இருக்க வேண்டும், முடிக்கக்கூடிய ஆண் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் அதுவும் திருமணம் அல்ல, அதுவும் மற்றது தான். சிறுக்கு இருக்குமாக இருந்தால், பிதாத் இருக்குமாக இருந்தால், கொடும் ஜாகியத் இருக்குமாக இருந்தால் அது திருமணம் அல்ல. அதற்குரிய ஆதாரத்தை நான் கிடைத்தால் முன்வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஆமனு, அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? விசுவாசிகளே, இன்னமல் முஸ்லிகூன நஜஸ். ஏன் முஸ்லிமே தேர்வு செய்ய வேண்டும் தெரியுமா? இணை வைப்பவர்கள் சிறுக்கு வைக்கக்கூடியவர்கள், இன்னமல் முஸ்லிகூன், சிறுக்கு வைப்பவர்கள் அவர்கள் நஜஸ், அசுத்தமானவர்கள், சுத்தம் அல்ல, அவர்களே சுத்தம் இல்லை. பல அக்ரமுல் மஸ்ஜிதல் ஹராம், எனவே அவர்கள் இந்த மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் இந்த வருடத்தின் பிறகு என்று அல்லாஹு தஆலா அங்கு மக்காவுக்கு வருவதை இணை வைப்பாளர்கள் தடை செய்கின்றான். எனவே இணை வைப்பாளர்கள் யார்? இன்ஷா அல்லாஹ் இன்னும் இரண்டு தலைப்புகள் பேசப்பட இருக்கிறது. அந்த இரண்டு தலைப்புகளையும் சரியாக நீங்கள் நேர்வழியது என்ற தலைப்பிலேயும், இந்த இணை வைப்பவர்கள் யார் என்று பேசப்பட்டது. அதே போன்று இஸ்லாத்தில் சமூக ஒற்றுமை என்ற ஒரு தலைப்பு பேசப்பட இருக்கிறது. அந்த தலைப்பையும் நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் இந்த இணை வைப்பவர்களை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு நேரம் போதாது. எனவே எப்படியோ இணை வைப்பவர்களை ஒருவர் முஸ்லிம் திருமணம் செய்தால் அது செல்லுபடியாகாது, அது திருமணம் அல்ல, அவர்கள் நஜிஸ். இது அத்தௌபா 28வது வசனம். அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கக்கூடிய அல் மும்தஹினா 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார். அந்த பெண்கள் மக்காவிலே இருந்து உங்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்று பையத்து செய்வதற்கு வருகின்றார்கள். இஸ்லாத்திற்காக பையத்து செய்வதற்கு மக்காவிலே இருந்து மதினாவை நோக்கி வருகின்றார்கள் இல்லையா, அந்த பெண்கள் லா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், அந்த பெண்கள் விசுவாசிகள் தான் என்று நீங்கள் அறிந்து அவர்களிடத்திலே பயத்தை எடுத்து விட்டால், நீங்கள் பலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், குஃபார்களான அந்த கணவர்களிடத்திலே திருப்பி அனுப்பாதீர்கள். யாரை? கணவர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை, மனைவியர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார்கள் மதினாவை நோக்கி. இப்பொழுது இந்த முஸ்லிமான பெண்களை அவருடைய கணவர்களிடத்திலே அனுப்ப வேண்டாம், அல்லாஹ் தடை செய்கின்றார். ஏன்? லா ஹுன்ன ஹில்லுல்லஹும், அவர்கள் அந்த குஃபார்களான கணவர்களுக்கு ஹலால் இல்லை, முஸ்லிம்கள். வலாஹும் யஹில்லூன லஹுன்ன, அந்த பெண்களும் அவர்களுக்கு ஹலால் இல்லை, அந்த பெண்கள் அவர்களுக்கு ஹலாலாக மாட்டார்கள், அவர்களும் இந்த பெண்களுக்கு ஹலாலாக மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா தடை செய்கின்றான். யாரை தடை செய்கின்றான்? திருமணம் முடித்தவர்களை தடை செய்கின்றான். எனவே எப்படி திருமணம் செய்வது? ஒரு இணை வைப்பவரை, ஒரு சிறுக்கு உள்ளவரை, ஒரு குஃபர் உள்ளவரை எப்படி திருமணம் செய்வது? சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம்களிலே இது நடைபெறாது. இது யாரிலே நடைபெறும் தெரியுமா? தங்களை ஏகத்துவவாதிகள், நாங்கள் சிறுக்கு வைக்க மாட்டோம், நாங்கள் விஜயத்து செய்ய மாட்டோம் என்று கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு சில பிரிவுகள் இருக்கின்றார்கள். இவர்கள் இதை செய்வார்கள். அவர்கள் யாரை பார்த்து விஜயத்துக்காரன் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய பிள்ளையை இவர்கள் திருமணம் செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கின்றார். ஒரு கால் அவர்கள் சொல்வது போன்று அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் ஹராம், ஹலால் இல்லை, திருமணம் செல்லுபடியாகாது. அதே போன்று விசுவாசிகளுக்கு என்ன சொல்கின்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், விசுவாசிகளே நீங்கள் முஷ்ரிக்கான இணை வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து விடாதீர்கள். ஹத்தாயோ மின்ன, அவர்கள் விசுவாசம் கொண்டாலே தவிர, அவர்கள் ஈமான் கொண்டாலே தவிர, அவர்கள் முஸ்லிமானாலே தவிர இணை வைப்பவர்களை திருமணம் செய்யாதீர்கள், ஹராம். வலா அமத்துன் மோமினத்துன் ஹைரன், உங்களுக்கு பொம்பளையா இல்ல, ஒரு அடிமை பெண் முஸ்லிமாக மோமினாக இருந்தால் அவள் சிறந்தவள். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரியான பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்று கல்வி கல்வி என்று சொல்லுகின்றார்கள், டாக்டர் இன்ஜினியர் போன்ற ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரும் குலத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, நற்குணத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஹலால் இல்லை. உங்களுக்கு ஒரு அடிமை இருக்கிறாள், அடிமை வேலைக்காரி மாதிரி நடத்தப்படக்கூடிய அந்த அடிமை இருக்கிறாள் இல்லையா, அது உங்களுக்கு சிறந்தது. மின் முஜிரிக்கத்தின், ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்ணை விட. எனவே விசுவாசிகள் ஆண்கள் எப்பொழுதும் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். வலவ் ஆஜபத்கும், அவர்கள் உங்களுக்கு அற்புதமானவர்களாக இருந்தாலும் நீங்கள் முஷ்ரிக்கானவர்களை தேர்வு செய்யாதீர்கள். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன், அதே போன்று உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கான ஆண்களை திருமணம் செய்து வைக்காதீர்கள். ஹத்தா யூமினோ, அந்த ஆண்கள் அந்த மாப்பிள்ளைகள் அவர்கள் ஈமான் கொண்டு சிறுக்கிலே இருந்து விடுபட்டு இந்த இஸ்லாத்திற்குள் வந்தாலே தவிர. வல அப்துல் மோமின் ஹைரோ மின் முஷ்ரிகின், ஒரு அடிமை உங்களுக்கு சிறந்தவன், ஒரு அடிமை உங்களுக்கு சிறந்தவன், ஒரு இணை வைப்பாளனை விட, ஒரு முஷ்ரிக்கை விட, ஒரு காபிரை விட, ஒரு பிதத்துக்காரனை விட, ஒரு அடிமை. இன்று அடிமைகள் இல்லை, நாம் யாரும் யாருக்கும் அடிமைகள் இல்லை, அனைவரும் சுதந்திரவாதிகள். எனவே ஒரு அடிமை இன்று திருமண பந்தத்திலே எவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கு தகுதி பார்க்கின்றார்கள். மெச்சாயிருக்கிறாங்களா? பெண்ணு தடிப்போம், மாப்பிள்ளையும் தடிப்போம் ஆயிக்கணும். பொண்ணு கொஞ்சம் கட்ட, மாப்பிள்ள கொஞ்சம் நெட்டையாயிக்கணும். பொண்ணு கொஞ்சம் படிச்சுக்கிறா, என்ன ஓலவள இலவள படிச்சுக்கிறா, அவ்வளவுதான். டாக்டர் அங்க டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் இல்ல, மாப்பிள்ளையும் கொஞ்சம் படிச்சா நல்லா தானே. இதெல்லாம் இஸ்லாம் சொல்ற தகுதி இல்ல. முஸ்லிம்கள் இந்த நிலை வந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்லயோ, அந்த தூதரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், அந்த சுவர்க்கவாசிகளான சஹாபியாக்கள்லோ இந்த நிலை இருக்கல்ல. அவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து வைத்து வந்திருக்கின்றேன். ஆனால் பேசுவதற்கு இடம் காணாது. அவர்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையானது, கேட்பதற்கு சுவாரஸ்யமானது. ஆனால் நடைமுறை செய்வதற்கு தகுதியான ஒரே ஜமாத், இந்த நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரே ஜமாத்தாக நாம் மட்டும்தான். எனவே இஸ்லாத்துல தகுதி ஒன்றும் இல்ல. ஒரே தகுதி சிறுக்கிருக்க கூடாது. சிறந்த தகுதி ஒரு முஸ்லீம் அடிமையா இருக்கட்டும், ஒரு படித்தவளா இருக்கட்டும், குரான் கொஞ்சம் ஓதுனவளா இருக்கட்டும், ஒரு அடிமையை. இன்றைக்கு அடிமை இல்லையே, இன்றைக்கு அடிமை என்றவர்களை விட அந்தஸ்தில கூடியவர்கள் நாங்கள். அடிமைகள் என்பவர்கள் ஒரு யுத்தம் நடந்த அந்த யுத்தத்திலே பிடிக்கப்படக்கூடிய கைதிகள். அந்த கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் திருமணம் செய்யலாம். அப்படியான ஒரு அடிமையை நீங்கள் திருமணம் செய்தாலும், அந்த அடிமை என்றால் என்ன, ஒருவருக்கு வேலை பார்க்கக்கூடியவர் தான் அடிமை. இன்னொருவருக்கு அவர் சம்பாதித்து அவருடைய சம்பாத்தியத்தை அப்படியே கொண்டு போய் எஜமானுக்கு கொடுக்கணும். அப்பொழுது அந்த உரிமையால் ஒரு பங்கு மட்டும் கொடுப்பாரு. இன்றைக்கு எல்லாரும் சுதந்திரவாதிகள். சுதந்திரமாக தானாக சொன்ன காலிலே நின்று சுயமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய இளைஞர்கள். எனவே என்ன தகுதி? எனவே இளைஞர்களோ யுவதிகளோ இஸ்லாம் கூறக்கூடிய தகுதி அல்லாத ஒரு தகுதியை பார்ப்பது கூடாது. ஒரே தகுதி முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது அவளில் தீன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இவ்வளவுதான் தகுதி. எனவே எப்படியான அந்தஸ்தாக இருந்தாலும் ஒரு அடிமை ஆண் அல்லது அடிமை பெண் சிறந்தவர் ஒரு இணை வைப்பாளரை விட. இறுதியாக இந்த முழு சமூகமுமே இழிவாக, இந்த முழு சமூகமுமே, ஒட்டுமொத்த சமுதாயமும் தாங்கள் மரியாதையோடு இருப்பதைத்தான் விரும்புகின்றார்கள். அவமானம் வருவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். சில வார்த்தைகள் இருக்கிறது, கூடாத வார்த்தைகளை கொண்டு சொல்வார்கள், நான் பாவிக்க முடியாது. கூட்டிக் கொடுக்கும் குடும்பம் என்று சொன்னால், இந்த குடும்பம் கூட்டிக் கொடுக்கும் குடும்பம் என்று சொன்னால் யாராவது தாங்குவீர்களா? அதே வேளைதான் உங்களுடைய முஸ்லிமான ஒரு ஆணுக்கோ அல்லது முஸ்லிமான ஒரு பெண்ணுக்கோ நீங்கள் திருமணம் செய்கின்ற பொழுது ஒரு முஷ்ரிக்கை தேர்வு செய்தால் அந்த வேலையை தான் செய்கின்றீர்கள். சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதனை அல்லாஹ் தஆலா அல் முஃமினீன் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா. ஒரு விபச்சாரியை அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்ணை தான் திருமணம் செய்வான். ஒரு விபச்சாரன் யாரை திருமணம் செய்வான்? ஒரு விபச்சாரியை அல்லது ஒரு முஷ்ரிக்கை, ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை. எனவே ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் செய்யறவன் யார் என்றால சொல்றான். ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் செய்யறவன் யார்? விபச்சாரன். எனவே அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய தந்தை யார்? கூட்டிக் கொடுப்பவன். ஏன் அந்த சிறுக்கான ஒரு ஆண் ஹலால் இல்லையே, அந்த திருமண பந்தமே செல்லுபடியாகாது. அது திருமண பந்தம் இல்லையே. திருமண பந்தத்தினுடைய நிபந்தனை முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிக்கை தேர்வு செய்தால் அது என்னது? அதுதான் கூடாத திருமணம். கூடாத திருமணம் என்றால் மறுவார்த்தை அது. வஸ்தானியத்து லா யன்கிஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிகுன். அதே போன்று விபச்சாரி இருக்கின்றாலே, அந்த விபச்சாரியை திருமணம் செய்பவன் யார்? ஒரு விபச்சாரன் அல்லது ஒரு இணை வைப்பாளன். ஒரு விபச்சாரியை திருமணம் செய்யறவன் யார் தெரியுமா? ஒரு முஸ்லிம். ஒரு முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லிக்கை திருமணம் செய்தால் யார் இப்பாவல் என்ன அந்தஸ்து வரும்? நன்றாக இந்த குர்ஆன் வசனத்தை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய வசனம் மிகவும் வெற்றின சுருக்கமாக இருக்கும். அதிலே ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை அல்லாஹ் வைத்திருப்பான். ஒவ்வொரு காலத்திற்கும் மறுமை நாள் வரும் வரக்கூடிய காலம் வரைக்கும் இந்த குர்ஆன் அன்று இறங்கியது போன்று இருக்கும். அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த வசனம் இப்பொழுது இறங்கியது போன்றிருக்கிறது என்று. ஒவ்வொரு காலத்திற்கும் பொருந்தக்கூடியதுதான் அல் குர்ஆன் சுன்னா. எனவே ஒரு முஸ்லிம், ஒரு முஸ்லிமான பெண்ணை ஒரு பெற்றோர் திருமணம் செய்து வைக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு அது செல்லுபடியான திருமணம், அதுதான் திருமணம். ஆனால் அந்த முஸ்லிமான பெண்ணை இன்னொரு முஸ்லிமுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் என்றால் திருமணம் அல்ல, அது விபச்சாரம், அது செல்லுபடியாகாது. அதனைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லுகின்றான். அந்த அர்த்தமும் இதற்கு இருக்கிறது, வேறு அர்த்தங்களும் இருக்கிறது. எனவே இந்த நிலை எங்களிலே இல்லை. நாங்கள் எப்பொழுதும் திருமணத்திற்காக தேர்வு செய்கின்ற பொழுது இந்த ஜமாஅத்திலே உள்ளவர்களை மட்டும்தான் நாங்கள் தேர்வு செய்வோம். இந்த ஜமாஅத்துக்கு வெளியிலே இருப்பவர்கள் இணை வைப்பவர்கள். ஏன் சூரத்து ரூம்ல அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், பிரிந்து செல்வது சிறுக் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், இணை வைப்பு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை துண்டு துண்டாக பிரித்து இணை வைத்து சென்றார்களே, அவர்களை கொண்டு நீங்கள் ஆகிவிடாதீர்கள். மார்க்கத்தை துண்டு துண்டாக பிரித்து செல்வது ஒரு இணை வைப்பு. எனவே அப்படியான ஒரு இணை வைக்கக்கூடிய ஒருவரை ஒரு முஸ்லீம் இந்த ஜமாஅத்தை சேர்ந்தவர் தேர்வு செய்ய மாட்டார். ஆனால் சைத்தான் பல சிந்தனைகளை கொண்டு வந்து போடுவான். என்ன சிந்தனை? பெண்ணுக்கு வயது போகின்றதே, வயது போய்கொண்டிருக்கிறதே, ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. சைத்தான் கொண்டு வந்து போடுவான், மாப்பிள்ளை இல்லாமல் இல்லை, மாப்பிள்ளைகள் ஆண் கணவன்மார்கள் வாலிபர்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு தேர்வு செய்ய தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் எப்படி ஒரு பெண்ணுக்கு கணவனை தேர்வு செய்வது என்ற ஒரு தனித்தலைப்பிலே நான் பேசுவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கேட்பீர்கள். இப்பொழுது எனது நேரம் நேரம் இறுதி எல்லைக்கு வந்துவிட்டது. சுருக்கிக் கொள்கின்றேன். சுருக்கம் என்னவென்றால், திருமணம் என்பது அல்லாஹு தஆலா எப்படி முஸ்லீம்களுக்கு நடக்க வேண்டும் என்று நாடி இருக்கின்றானோ அதுதான் திருமணம். அது அல்லாமல் பௌத்தர்கள், ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சோனகர்கள், மதுஹபுக்காரர்கள், ஹனஃபி இடத்திலே வழி இல்லாமலும் திருமணம் கூடும். பெண்ணுக்கு என்று ஒரு பாதுகாவலர், பெண்ணுடைய பொறுப்புதாரி ஒருவர் இல்லாமல் திருமணம் கூடும் ஹனஃபியரிடத்திலே. இப்படியெல்லாம் அவர்களுக்கென்று சில சம்பிரதாயங்களையும் சில வரைமுறைகளையும் வைத்திருந்தாலும் இஸ்லாமிய திருமணம் இதுதான். எனவே இந்த இஸ்லாமிய திருமணத்தின் அடிப்படையிலே தான் எங்களுடைய திருமண உறவுகள் இருக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளை மிகவும் பிரதான உறவு திருமண உறவு, மறந்து விடாதீர்கள். இந்த திருமண உறவிலே தான் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். உங்களுடைய சந்ததிகளை முஸ்லிமானவர்களாக உருவாக்குவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தியாகம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றீர்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது முஸ்லிமான தீனுள்ள ஒருவரை தேர்வு செய்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், ஏனை அனைத்தும் பணம் செல்வம் அந்தஸ்து அனைத்தும் அழிந்து போகும், இந்த மார்க்கம் என்ற நற்குணம் இருக்கிறதே இது மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஆணையோ அல்லது பெண்ணையோ இல்லாமல் ஒரு முஸ்லிமான அதுவும் தீன் உள்ள ஒரு பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள். அக்கூலு கௌலி ஹாதா. அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் இன்னஹு கஃபூர் ரஹீம்.